லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். இந்த பகுதியில நாம் இரு நபர்களை முக்கியமாக சந்திக்கிறோம். ஒருவன் ஏழை லாசரு, இன்னொருவர் ஐஸ்வரியவான். இந்த ஏழை லாசரு தன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்தை கிட்டிச் சேரும்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடித்தான். ஐஸ்வரியவான் தன்னுடைய வாழ்க்கையில் அதை இழந்து விட்டான். இந்த ஓமையில இன்றைக்கு உங்கள் மத்தியில காட்ட விரும்புகிற அதி முக்கியமான ஒரு காரியம், இந்த ஐஸ்வரியவான் அவருடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போகும்படியான வழியை அறியாமல் இல்லை. அவன் அறிந்திருந்தான், ஆனா அதை அவன் புறக்கணித்து விட்டான். அவன் தெரிந்திருந்துதான் இந்த காரியத்தை அவன் இழந்துட்டானுங்க. என்ன கேட்டா, இங்கே லாசரு அவிதமாக பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்த பின்பாக ஐஸ்வரியவான் இங்கே பேசுகிறான். சொல்ல போனா லாசரு ஒன்றுமே பேசவில்லை, ஆனா ஐஸ்வரியவான் அதிகமாய் பேசுகிறான். அவன் இங்கே சொல்லுகிறான், ஐயோ வேதனைப்படுகிறேனே. அம்மேல நம்முடைய வாழ்க்கையில ஒன்று என்னன்னா, நித்தியமான ஒரு வாழ்க்கையின் இலக்கை நோக்கி நாம் ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் அறிந்திருக்கிறோமோ அறிந்து கொள்ளவில்லையோ, நம்முடைய வாழ்க்கையில் முடிவு என்பது உண்டு. இங்கு இந்த ஐஸ்வரியவான் இங்கு பேசுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், தன்னுடைய சகோதரர்களை குறித்து இவன் அக்கறையோடு கூட பேசுகிறான். ஒரு காரியம் அவனுக்கு சொல்லப்படுகிறது 25வது வசனத்துல, அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். அதாவது நம்ம ஒருவேளை பரலோகமோ நரகமோ போயிட்டா நம்முடைய பழைய காலங்கள் ஒருவேளை அழிக்கப்பட்டு விடுமோ, மறக்கப்பட்டு போய்விடுமோ? இல்லை. இதனுடைய ஒரு தொடர்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் நித்தியத்தில் பரலோகமோ மோட்சமோ வாழும்படியான ஒரு வாழ்க்கை. ஆகவே இந்த இடத்துல அவர் சொல்றார், நீ நினைத்துக்கொள். ஆகவே சிந்திக்கிற தன்மை நரகத்தில் இழக்கப்பட்டு போகல. அது மாத்திரமல்ல, இங்கு மறித்த பின்பாக மனம் திரும்புதலுக்கு வாய்ப்பில்லை. அதை குறித்து நாம் சொல்லுகிறோம். இந்த இடத்துல அங்கு அவனுக்கு சொல்லப்படுகிற 26வது வசனத்துல, அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கும் கடந்து போகவும், அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாத விடிக்கே, எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அதை குறித்து பேச 27ல், அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, ஒருவேளை எனக்கு தான் நம்பிக்கை இல்லை, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராத விடிக்கே, அவன் போய் அவளுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். லாசரு அவனுடைய வறுமையின் மத்தியிலும் அவன் நிச்சயமான ஒரு தேவனுடைய சத்தியத்தை பறைசாற்றுகிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்றாரு, இந்த ஐஸ்வர்யவான் இடத்துல ஒருவேளை லாசரு தேவனுடைய காரியங்களை குறித்து பேசும்படியான வாய்ப்புகள் விதமாக இருந்திருக்குமோ நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல இந்த ஐஸ்வரியவானுடைய நம்பிக்கையை பாருங்க, லாசரு போனா மனம் திரும்புவான். அப்பொழுது லாசரு ஏற்கனவே இந்த ஐஸ்வரியவானுக்கு மனம் திரும்புதலை குறித்ததான காரியத்தை போதித்திருந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவருடைய சத்தியத்தை எவ்வளவு துன்பம் துயரங்கள் இருந்தாலும் பறைசாற்றுவளாய் வாழ்வதே சரியான ஒரு வாழ்க்கை. பல பாடுகள், லாசருவுக்கு இல்லாத பாடுகள் இல்லை. அவருடைய வாழ்க்கையில ஒரு தரித்திரனும் தரித்திரன ஆண்டவர் இந்த இடத்துல படம் பிடித்து காட்டுகிறார். பிணைச்சிலை பொறுக்கிறவனாய் காணப்பட்டான். நாய்களோடு கூட அவன் அங்கு போராட வேண்டிய ஆகாரத்தை தேடுகிறவனாய் காணப்பட்டான். ஆனா அவன் ஒரு சத்தியத்தை பறைசாற்றுகிறவனாய் காணப்பட்டான். ஆகவே அவன் சொல்றாரு, அவர்களை நீர் அனுப்பும். அப்போ அவனுக்கு சொல்லப்படுகிற காரியங்கள் உண்டு. அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டுன்னு சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். 29, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவளிடத்திற்கு போனால் மனந்திரும்புவார்கள் என்றான். இங்க பாருங்க, மனந்திரும்புதலை பற்றி இவன் ஐஸ்வர்யன் அறிந்திருந்தானுங்க, அவனுக்கு தெரியாம இல்லைங்க. அவன் தெரிந்துதான் இந்த இடத்துல மனம் திரும்பாமல் போனது நிமித்தமாக இந்த இடத்துல வந்து சேர்ந்துட்டானுங்க. அம்மையாலே ஒருவேளை மனம் திரும்பலை குறித்த சத்தியத்தை நீ அறிந்திருக்கலாம், ஆனா நீ மனம் திரும்புவது அவசியம். மனம் திரும்புவது மிக முக்கியமான ஒரு காரியம். மனம் திரும்பாவது பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு அடிப்படையான காரியம் மனம் திரும்புதல். 31 பார்க்கிற, அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மருத்துவரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான். நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்புவது மிக அவசியமான ஒரு காரியம். மனம் திரும்பாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆகவேதான் இங்க பல இடங்களில மனம் திரும்புதலை பற்றி வேதம் மறுபடியும் அடிமா சொல்லுகிறது. யோபு கூட பாருங்க, யோபின் புத்தகம் 22 அதிகாரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கட்டுவார். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையானது ஒரு கட்டப்படாத நிலையில இருக்கலாம். அது ஒரு குலைக்கப்பட்டதை போல காணப்படலாம். ஆனா யோபு 22 நம்ம வாழ்க்கையில் மனம் திரும்பும் பொழுது என்ன நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. 22-23 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். திரும்ப கட்டப்படுவீர். உன்னுடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரிடத்துல மனம் திரும்பும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கடந்த கால வாழ்க்கை நான் உமக்கு பயப்பட்டு வாழல ஆண்டவரே, என்னுடைய சுயத்தை நம்பி வாழ்ந்துட்டேன், என்னுடைய ஞானத்தை அறிவை நம்பி வாழ்ந்துட்டேன், ஆனா இப்போ உம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும். நீ மனம் திரும்புவாயானால் மறுபடியும் கட்டப்படுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ஏசாயா 30 கூட மனம் திரும்புதலின் ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? ஏசாயா 30:15 மனம் திரும்புதலை குறித்து இங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இங்கு மனம் திரும்பும் பொழுது நீங்கள், 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், மனம் திரும்புதல் என்றால் நம்முடைய வாழ்க்கையில அவிதமாக அங்கு என்னவென்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பழைய வழிகள் எல்லாம் விட்டுடுவோங்க, ஒரு புதிய வழிக்குள்ளாக நாம் திரும்புவோம். மனம் திரும்புதலை வேதமானது மறுபடியும் சொல்லுகிறது. இந்த கெட்ட குமாரன் அவனுடைய வாழ்க்கையில தவறு செய்தான் தான். சொல்ல போனா அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய தகப்பன் எல்லாருக்கும் வேதனை, எல்லாவற்றையும் அழித்து போட்டான். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவன் மனம் திரும்பினான். நம்முடைய வாழ்க்கையில எது தவறு ஆண்டவர் காட்டுறாரோ அதை மனம் திரும்புவது அவசியம். நம்முடைய வாழ்க்கையில அந்த மனம் திரும்புதலின் வாழ்க்கைக்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். இயேசுவா தான் பிரசங்கம் பண்ணாருங்க, இயேசு கிறிஸ்துவும் அதே தான் பிரசங்கம் பண்ணார். பாருங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3:8 அங்கு ஆண்டவராகிய இயேசு மனம் திரும்புங்கள் தான் சொன்னார். 3:8 மனம் திரும்புங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:17 மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். இன்னொன்னு சொல்லிட்டாரு, இந்த ஐஸ்வர்யவான் சொன்னா லாசர் போய் பிரசங்கம் பண்ணா என்னுடைய சகோதரர் மனம் திரும்புவார்கள். இயேசு கூட பாத்தீங்கன்னா மத்தேயு 18 அதே தான் சொல்றார். மத்தேயு 18 இயேசுவும் அதே காரியத்தை குறித்து தான் பேசுகிறார். 18:3 பார்த்தீர்களானால், மத்தேயு 18:3 புதிய ஏற்பாட்டில் 27 நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். அம்மையாலே மனம் திரும்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிற அதிமுக்கியமான ஒரு காரியம். இந்த மனம் திரும்புதலை 3 ஓமையின் மூலமாக நான் உங்கள் மத்தியில் சொல்றேன். மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த வேதத்துல 3 உதாரணங்கள் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 15 பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில அங்கே இந்த மனம் திரும்புதலை குறித்து ஆண்டவர் சொன்ன ஓமையில் உள்ள நீங்க கேட்கலாம், மனம் திரும்புதல்னா என்ன? நான் இப்ப மனம் திரும்ப விரும்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், என் வாழ்க்கையை மறுபடியுமா கட்டுறேன்னு சொல்றாரு, அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் சொல்றாரு. அப்ப இந்த மனம் திரும்புதல்னா என்ன? லூக்கா 15 இந்த இளைய குமாரனை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவனுடைய வாழ்க்கையில அவன் மனம் திரும்பும் பொழுது அவன் செய்த காரியம் என்னவென்றால், அவன் ஒரு தீர்மானத்துக்குள்ளாக வந்தானுங்க, ஒரு உறுதியான தீர்மானத்தை பார்க்க. மனம் திரும்பதில் there is a will. அதாவது நான் என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவருடைய பிள்ளையா, அவருடைய வழியில அவருக்கு சித்தமானதுல நான் இனிமேல் நடப்பேன். மனம் திரும்புதலில் உனக்கு உறுதியான ஒரு மனநிலை தேவை. There is a need of definite will, determination. இது இல்லைன்னா முடியாதுங்க. இங்க பாருங்க, அவன் பன்றிகளோடு கூட இருந்து பன்றிகளின் தவிட்டினால தன் வயிற்று நிரப்ப ஆசையா இருந்தான். அப்போ அவனுக்கு புத்தி தெளிந்த போது 17 அங்கே லூக்கா 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்ட அவ்வளவுதான். ஆகவே மனம் திரும்புதலில் உறுதி தேவை. இல்லை, இனிமேல் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய வாழ்க்கையில நான் இனி ஆண்டவருக்கு பிரியமா நடப்பேன், என்னுடைய வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சரி இனி அவருக்காகவே நான் வாழுவேன், துன்பங்கள் பாடுகள் எதுவா இருந்தாலும் சரி அவருக்கு பிரியமாய் வாழுவேன், என்னுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் எனக்கு சஞ்சலம் வருத்தமாகவே. அவன் எழுந்து புறப்பட்டதான், எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவதான் சொன்னான், குமாரன் தகப்பன் நோக்கி 21 தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்குன்பாகவும் பாவம் செய்தேன். மனம் திரும்புதல் என்பது ஆழமான உறுதிப்பாடோடு கூடிய ஒரு காரியம். மனம் திரும்புதலின் ரட்சிக்கப்படுறது என்னன்னா, மனம் திரும்புதலின் வாழ்க்கையில் நம்ம பிரவேசிச்சிட்டோம். ஒரு நேரம் மனம் திரும்பினா போதுமா? ஒரு காலத்துல இல்ல, அவ்வப்பொழுது ஆண்டவனோட பேசிட்டே தான் இருக்கிறாரு, வசனத்தின் மூலம் உன்னோட பேசிட்டு தான் இருக்கிறாரு. நீ பைபிள வாசிக்கும் பொழுது ஆண்டவனோட கூட பேசுறாரு, உன்னுடைய குறைகளை குறித்து சொல்றாரு. அவர் சொல்லாம இல்ல, அவர் தொடர்ந்து உன்னிடத்துல ஒவ்வொரு நாளும் பேசுறார், உன்னுடைய சம்பவங்கள் மூலமா பேசுறார், உன்னுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள் மூலம் பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா நம்ம கேட்க தவறி விடுகிறோம். அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க விரும்புவதில்லை. அங்கே உறுதியான மனநிலை நம்மிடத்துல இல்லை. ஆகவே ஆண்டவர் நமக்கு நெருக்கமா வர்றாரு, ஆனா செயல்பட நம்முடைய வாழ்க்கையில நாம் இடம் கொடுப்பதில்லை. இன்னொரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல மனம் திரும்பின இன்னொரு நபரை நாம் பார்க்கிறோம். இந்த நபரனுடைய வாழ்க்கையில அவிதமாக எப்படி அவன் மனம் திரும்பினான் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 18வது அதிகாரத்தில் 13வது வசனத்துல ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், புதிய ஏற்பாட்டில் 110வது பக்கத்துல தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும். மனம் திரும்புவதில் இன்னொரு காரியம் என்னன்னா, நம்மை தாழ்த்துகிறனே, தாழ்த்துற ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நீங்க தான் உதவி செய்யணும், தவிர எனக்கு வேற வழியே இல்லை. மனம் திரும்புதலில் ஒரு உறுதியான டிட்டர்மினேஷன். மனம் திரும்புதலில் நாம் தாழ்த்துகிறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், எனக்கு உடைய ஒத்தாசையை தாரும், கிருபையாயிரும், இரக்கமாயிரும். அவனுடைய வாழ்க்கையில நிர்பந்தமா வாழ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்துல பூர்த்தியான சாப்பாடு உண்டுன்றார். உன்னை நீ தாழ்த்துவது அவசியம். உன்னை நீ தாழ்த்துவது மிக முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவதாக மனம் திரும்புதலில் என்ன தேவை? மத்தேயு 21வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரத்துல இங்க ஒரு பையனை நம்ம பார்க்கிறோம், ரெண்டு குமாரர்களை நாம் பார்க்கிறோம். இந்த குமாரர்களில் ஒருவரை போல நாம் இருக்க முடியும். இங்கே 21வது அதிகாரத்துல இங்கே இரண்டு குமாரர்கள் சொல்லப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 21வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் 32வது பக்கத்துல 27லிருந்து இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக, எங்களுக்கு தெரியாது என்றார்கள். அப்பொழுது அவர், நானும் இந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லேன் என்றார். ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்து அவன் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன், மாட்டேன் என்றான். ஆகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளைவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அவன் அதற்கு, அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. ரெண்டு பேர்ல பாருங்க, ஒருத்தன் சொல்ல நான் போக மாட்டேன், ஆனா இளையவன் சொன்னா நான் போகிறேன். அநேக சமயங்களில் நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், ஆனா அதற்கு நம்ம இடம் கொடுக்க விரும்புறதில்லை. அந்த நேரத்துல மாத்திரம் நான் போறேன், அந்த நேரத்துல மாத்திரம் நான் செய்யறேன், அந்த நேரத்துல மாத்திரம் நான் சரிபடியாக வாழுவேன். ஆனா கொஞ்ச நேரம் ஆன பின்னால, ஆலயத்தை விட்டு போன பின்னால, சத்தியத்தை கேட்டு அங்கே போன பின்னால நம்ம மறந்து விடுகிறோம், நம்ம மறந்துடுறோம். ஆண்டவர் நம்மோட பேசினார் தான், ஆனா நம்ம அவர் சொன்னதை கேட்க மறந்து விடுகிறோம். சொன்னா ரொம்ப அழகா சொல்றான் பாருங்களே, அதற்கு அவன், போகிறேன் ஐயா, ஐயா நான் போறேன். அது என்னுடைய வாழ்க்கையில நம்ம இளைய குமாரனை போலதான் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்மோடு இடைப்பட மாட்டேங்கிறாருங்க. உண்மையா சொல்றேங்க, என்னுடைய வாழ்க்கையில தேவன் மரித்து போகல. தேவன் ஜீவனுள்ளவர், வல்லமையுள்ள தேவன், மாறாதவர். ஆனா ஏன் உன்னுடைய வாழ்க்கையில அவர் செயல்பட வில்லை என்று சொன்னால், நீ அவருக்கு கதவை திறக்க மாட்டேங்கிற, கதவை திறக்க மாட்டேங்கிற. ஆனா இளைய குமாரன் பாருங்க, அங்கே அவன் சொன்னான், அதற்கு அவன் மாட்டேன் என்ற நாகிலும் பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். அதாவது தீர்மானம், தாழ்மை,
அதை நிறைவேற்றுகிற செய்கை இதுதாங்க மனந்திரும்புதல் என்பது. மனந்திரும்புதல்னா நம்ம வேற என்னவோ நினைக்கிறோம், மனந்திரும்புதல்னா இதுதாங்க, உனக்கு ஒரு தீர்மானத்தோடு செய்யற இல்ல, இனிமேல் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்புக் கொடுப்பேன், என்னுடைய வாழ்க்கையில இதுவா அதன்படி நான் செய்வேன், என்னை தாழ்த்து ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நான் ஒரு தோற்று போன மனுஷன் ஆண்டவரே, எனக்கு சந்தோஷம் இல்ல ஆண்டவரே, சமாதானம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இல்ல ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு தேவ பிள்ளை என்று வாழக்கூடிய ஒரு விடுதலை இல்ல ஆண்டவரே, என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. அடுத்தது எதுக்காக மனம் திரும்புறியோ அதை செய்கையில் வெளிப்படுத்த, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். கர்த்தரோடு பேசினார், இணங்கி கொடுத்த, அங்க பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, 31 இவருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தான் என்று கேட்டார், அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமையால் என்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் மகிமையை ருசி பார்க்க முடியாது. மனம் திரும்புதல் இல்லாமல் ஆண்டவருடைய வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுப்பதில்லை. தேவனுடைய பிரசனம் உனக்கு கொடுக்கப்படுவதில்லை. ஆகவே ஆண்டவர் சொல்றார், உண்மையிலேயே சொல்றேங்க, நம்முடைய மறிக்கு மட்டுமாக ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறாருங்க. கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்துல பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசும்படியான ஒரு காரியம். தேவன் அதைத்தான் சொல்றார் மனம் திரும்புதல் என்பது பொழுது. 19 அவர் சொல்றாரு, 3 புதிய பாட்டில் 337 3:9 நான் நேசிக்கிறவர்கள் இவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. மனம் திரும்புதல் ஜாக்கிரதையும் தேவை. அதுல உனக்கு ஒரு தீர்மானத்தோடு மட்டும் இல்ல, ஜாக்கிரதை இல்லாம மனம் திரும்ப முடியாது. ஏன், வானாதி வானத்தின் தேவன் சத்தத்தை கேட்டு நான் மனம் திரும்பாமல் போனால், 20 இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், வாசல் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மூலமாக, வாழ்க்கையினுடைய பல தோல்விகள் மூலமாக, வாழ்க்கையினுடைய பல விரக்திகள் மூலமாக, உன்னுடைய முடியாமையின் மூலமாக, பல விதங்களில அவர் ஒவ்வொரு நாளும் உன்னோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் உன்னோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, இதோ வாசல் படியில நின்று தட்டுகிறேன். உன்னுடைய வாசல் படியில நின்று அவர் தட்டிக்கொண்டே இருக்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தாள், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது என்ன காமிக்கிறது? ஐக்கியத்தை காட்டுகிறது. கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, உன்னோடு கூட பேசுகிற வாழ்க்கை. உன்னுடைய துன்பங்கள் பாடுகள் நெருக்கலின் மத்தில என்ன பிரயோஜனம், சத்தியத்தை கேட்டு என்ன பிரயோஜனம், அவர் உன்னோடு கூட அவர் இடைப்படுகிறார், அவனுடைய இருதய கதவை தட்டி கொண்டே இருக்கிறார். 21 நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய வல்ல சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. காதுள்ளவன் கேட்க கடவன். அவனுடைய வாழ்க்கையில மனம் திரும்புவையா? மனந்திரும்பின் வாழ்க்கை உனக்கு தேவையா? பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிக்கணும்னு விரும்புறியா? இந்த ஒரு டோக்கன், மனந்திரும்பாமல் பரலோக ராஜ்யத்தில் இடமில்ல. அங்க பரலோக ராஜ்யத்தில் போகும் பொழுது எல்லாருமே மனந்திரும்ப நல்லாத்தான் இருப்பாங்க. மனந்திரும்பாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. வாழ்க்கையில ஐஸ்வர்யவானுக்கு தெரிந்திருந்தும் அவன் தவறிட்டான். ஐஸ்வர்யவானுக்கு எல்லாம் தெரிந்திருந்தும் அதன் அலட்சியப்படுத்திட்டான். அமையாலே நீ அலட்சியப்படுத்தாத, மனந்திரும்பு. அந்த இளைய குமாரனை போல நீ எழுந்து புறப்பட்டு, இந்த உலக வாழ்க்கை உனக்கு வேண்டாம், உனக்கு சமாதானத்தை கொடுக்காது, சந்தோஷத்தை கொடுக்காது. ஆண்டவர் இல்லாம நீ வாழுகிற ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் சொல்ல போனா அது ஒரு நரக வேதனை தான். இரண்டாவது நம்ம பார்த்தோம், எவ்விதமாக ஆண்டவரே பாவியாக கிருபையாயிரும், இவ்வளோ இப்படி இருக்கிறனே என்னை தாழ்த்து. மூணாவது, உன்னுடைய வாழ்க்கையில எழுந்து புறப்பட்டு போன அந்த மூத்த குமாரனை போல வாழ், இளைய குமாரனை போல. நம்ம அழகா பேசி என்ன பிரயோஜனங்க? ஆண்டவரை நம்புறேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? நான்டைய பிள்ளை என்று சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையே? மனம் திரும்பாமல் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவே முடியாது. ஆகவேதான் இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்பு, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இயேசு அதுதான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, மத்தேயு 12:41 யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அதனால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார் இந்த சந்ததியாரோடு எழுந்து இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். அவையாலே மனம் திரும்பு. இயேசு சொன்னார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், மனம் திரும்பி சுவிசேஷத்தை நீங்கள் சாரி மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், விசுவாசி. சொன்னாரு இயேசு, நான் வந்ததே அதுக்கு தான் வந்தேன் சொல்றாரு. மனம் திரும்பருக்கு அழைக்கத்தான் நான் வந்தேன்ற, வேற நான் வரல. ஏன்னா பரலோக ராஜ்யமே அதை சார்ந்துதான் இருக்கிறது. இயேசு சொன்னாரு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே இல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். அதுதான் அவருடைய பர்பஸ். நீ மனம் திரும்பலன்னா இயேசுவினுடைய வந்த பர்பஸ், நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறவே இல்லை. அம்மையாரில் உன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பினையா? மனம் திரும்பின ஒரு வாழ்க்கை உன்னிடத்துல இருக்கா? இல்ல நீ தாண்டவனோட பேசிட்டே இருக்கிறாரு, ஒரு நாளும் பேசிட்டு இருக்காரு. உன்னுடைய குறைகளை குறித்து பேசுறாரு, உன்னுடைய தவறுகளை குறித்து பேசுறாரு, உன்னுடைய பாவத்தை குறித்து பேசுறாரு. ஆனா நீ மனம் திரும்ப ஆயத்தமா இல்லைன்னா ஐஸ்வர்யவானை போல அவன் மனம் திரும்பலை குறித்து அறிந்திருந்தும் அதை இழந்து போனான். சிலுவையை நோக்கி நாம பார்ப்போம். ஆண்டவரே இயேசுவே, நீர் வந்த நோக்கமே என்ன? மனம் திரும்ப அழைத்து வந்தேன். நீ மனம் திரும்ப தாரும், மனம் திரும்ப உதவி செய்யும், என்னை தாழ்த்துவோம் ஆண்டவர். நிச்சயமா உதவி. ஆனா ஒண்ணு, மனம் திரும்பல் என்பது பேச்சில் அல்ல, செய்கையில். நீ ரட்சிக்கப்படணும்னு சொன்னா மனம் திரும்புதல் தானே. நிறைய பேர் கேட்கிறாங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா? ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் நீ பிரிக்கவே முடியாதுங்க. அதான் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கன்னு சொல்லப்படுகிறது. சிலர் உங்களை கேட்கலாம், நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா கேட்கலாம். ஒருவேளை நீ யோசிச்சு பார்க்கலாம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறனா? உனக்கு நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறா என்பதனுடைய அடையாளம் என்னன்னா, நீ மனம் திரும்பி இருப்பாய். உன்னுடைய பாவங்களை குறித்து உணர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் நீ மனம் திரும்பி இருப்ப, மனம் திரும்பிக் கொண்டே இருப்பாய். ஆண்டவனோடு கூட பேசுகிற காரியங்களுக்கு நீ மனம் திரும்பி கொண்டிருப்பாய். அதுதாங்க ரட்சிப்பு. ரட்சிப்புங்கிறது வாழ்க்கையில் மனம் திரும்புகிற வாழ்க்கை, மனம் திரும்பின வாழ்க்கை, மனம் திரும்பிக் கொண்டிருக்கிற வாழ்க்கை. அவங்கதான் பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். மற்றவர்கள் போக முடியாது. நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவையா? நீ மனம் திரும்பி இருக்கிறையா? மனம் திரும்பலின் வாழ்க்கை உன்னிடத்தில் இருக்கா? சிலுவையை நோக்கி பார்த்து உன்னை தாழ்த்தக்கூடிய மனநிலை உன்னிடத்தில் இருக்கா? அந்த இளைய குமாரனை போல நான் எழுந்து புறப்படுவேன் சொல்லி மனம் திரும்ப நீ ஆயத்தமா இருக்கிறையா? உன்னை தாழ்த்த ஆயத்தமா இருக்கிறையா? அந்த மூத்த மகனை போல ஐயோ ஆண்டவரே நான் இப்படி தப்பு செஞ்சிட்டேன், நான் இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன் சொல்லி நீ புறப்பட்டு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறையா? அப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய் என்று அர்த்தம். நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறன்னு அர்த்தம். இல்லைன்னா நீ ரட்சிக்கப்படவில்லை. இயேசுவை நம்பலாம், இயேசுவை விசுவாசிக்கலாம், இயேசுவை அறிந்திருக்கலாம், ஆனா நீ ரட்சிக்கப்படல. நீ ரட்சிக்கப்பட விரும்புகிறையா? வேதம் தெளிவா சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்துக்கும் மனம் திரும்பலுக்கும் அவ்வளவு இடைப்பட்ட சோர்ணேஸ்வரே, மனம் திரும்பி ரட்சிக்கப்படுங்கள். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா இல்லையாங்கிறது அவன் மனம் திரும்பினவனாக, மனம் திரும்பிக் கொண்டிருக்கிறவனாக இருக்கிறான். நீர் அவனுடைய கதவை தட்டு, இருதய கதவை தட்டுகிறேன். ஐஸ்வர்யவான் மனம் திரும்பலை குறித்து அறிந்திருந்தான். ஆண்டவரே, லாசரு தன் சகோதரிடத்துல போய் அங்கே சாட்சியாக இருப்பு பொருட்டு போனா அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்பதை குறித்து இந்த நரகத்திலிருந்து மனம் திரும்பலை குறித்து பிரசங்கிக்கிறான். ஆண்டவரே, எந்த இடத்துக்கு போனாலும் மனம் திரும்பலின் சத்தியம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. மெய்யான ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆவியானவரை நீ பேசும், நேர் பேசும். ஆண்டவரே, நான் மனம் திரும்புகிற ஒரு விசுவாசியா, பாவத்தை விட்டு நான் உண்மையாலுமே ஆண்டவரிடத்துல ஒப்புரவாய் வாழ்ந்திருக்கேன். மனம் திரும்புதலே தேவனோடு ஒப்புரவாகுதல். நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவன் என்னோடே போஜனம் பண்ணுவான். உம்மோடு கூட உறவு கொண்ட ஒரு வாழ்க்கை, உம்மோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு வாழ்க்கை, உம்மோடு கூட இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுவே தேவை. இதில் ஆசீர்வாதம் உண்டு, சமாதானம் உண்டு. இவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கையை தாரும். இதுவே எங்களுடைய தேவை. இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.